சரியா, முத்திய நிலையில ஒன்றா கலந்த பிறகு அப்பம் கூட சிவத்துக்கு இது முழுக்க சமமாகாதா என்று சொன்னார். இவ்வளவு வேற்றுமைகள் இருக்குயா இலக்கணத்துல, உயிருக்கும் சிவத்துக்கும், அறிவுக்கு அறிதல், தானே அறிதல், போக மோட்சங்களை அருளுதல், இவை இவன் போக மோட்சங்களை பெறுதல். அப்போ ரெண்டும் ஒன்றா முத்தியில கலந்தாலும் எப்படி அந்த அடிப்படை தன்மைகள் மாறும் இல்லையா? ஆகவே ரெண்டும் முத்தியில வந்து கலந்தாலும் பிரிப்பின்றி விளங்கும், அவ்வளவுதான். பிரிப்பின்றி விளங்குதல்ல, அந்த கலப்பு பற்றி தான், பிரிப்பில்லாத கலப்பு பற்றி தான் அங்க சிவத்தோடு உயிர் ஒன்றாகுதுன்னு சொல்றாங்களே ஒழிய, எல்லா வகையிலையும் சிவத்துக்கு ஒத்து உயிர் விளங்குதுன்னு சொல்லல, அந்த கருத்துல சொல்லல, பிரிப்பில்லாத கலப்பு. அதனால இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாத அனன்யமாய் நிற்கும். சூரிய ஒளியும் ஒளிதான், கண்ணொளியும் ஒளிதான், கண்ணொளி சூரிய ஒளியோடு ஒன்றா கலந்தாலும் ரெண்டும் பிரிப்பின்றி தான் இருக்கு இல்லையா? ரெண்டு ஒளியும் இருக்கத்தான் செய்யுது, பிரிப்பின்றி கலந்துருக்கு. எப்படி எப்படி இருக்கத்தான் செய்யுதுங்கிறீங்க? ரெண்டு ஒளியும், சூரிய ஒளி கண்ணொளி ரெண்டும் ஒன்றா கலந்த நிலையிலையும் சூரிய ஒளி காட்டும் ஒளியாக இருக்கின்றது, கண்ணொளி காணும் ஒளியாக இருக்கின்றது. ஆகவே அந்த வேற்றுமை பிரிப்பில்லாத கலப்பிலும் அந்த வேற்றுமை இருக்கத்தான் செய்யுது. அதனால இரண்டும் சேர்ந்தாலும் ஒரு பொருளாய் விடாது, அனன்யமாக இருக்கும். அனன்யம் பிரிப்பின்றி இருக்கும், இரண்டற்று இருக்கும் சொல்லிட்டு நாம கேட்கிறோம். இவன் தானும் புத்தியும் சித்து, இவனாமோ புத்தி பெத்த நிலையில புத்தி தத்துவத்தோடு உயிர் வந்து ஒன்றா இருக்கிறான். ஆமா, நெருக்கமா இருக்கிறான் புத்தி தத்துவத்தோடு உயிர் பெத்த நிலையில. அது பற்றி புத்தியும் சித்து உயிரும் சித்துன்னு சாத்திரங்கள்ல சொல்வதுண்டு. அதுக்காக புத்தி வந்து உயிருக்கு எல்லா வகையிலும் இணையாயிருமா என்று கேட்கின்றார். அந்த நெருக்கமா கலந்தது பற்றி சிவமும் உயிரும் ஒத்து ஒன்றாயிரும்னு சொல்றீங்களே, அப்ப பெத்த நிலையில உயிர் வந்து புத்தியோடு நெருக்கமா இருந்தது புத்தி தத்துவத்தோடு, அப்போ அந்த புத்தி தத்துவம் உயிருக்கு எல்லா வகையிலும் இணைன்னு சொல்லிட முடியுமா? முடியாதல்லவா? அத மாதிரிதான் உயிரும் சிவத்துக்கு எல்லா வகையிலும் இணையாகும் என்று சொல்வது பொருந்தாது. ஐயா, புத்தி தத்துவம் உயிருக்கு இணையாகாதுன்னு சொன்னது சரிதான், அவர்கள் சொல்றாங்க புத்தி தத்துவம் உயிருக்கு இணையாகாது. புத்தி தத்துவத்தோடு உயிர் எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் புத்தி தத்துவம் உயிருக்கு நிகராகாது. ஏன்னா புத்தி தத்துவம் ஜடம், அதனால நிகராகாது. உயிர் சித்து அல்லவா என்று கேட்டார்கள். அப்பதான் சொன்னார், ஐயா, புத்தி முதலிய பிற தத்துவங்களோடு ஒப்பிடும்போது உயிர் சித்து என்று மதிக்கப்படலாம். ஆனால் அந்த அருட்சித்து, அந்த பேரறிவு பிழம்பாகிய சிவத்தோடு ஒப்பிடும் பொழுது உயிரை சித்து என்று சொல்வதற்கு இல்லை, அந்த சிவத்தோடு ஒப்பிடும் பொழுது இது அசித்து என்றே சொல்லத்தகும் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை அருளியிருக்கின்றார். ஆக குருமூர்த்திகளுடைய பதவுரையினை தழுவி பதப்பொருள் கண்டோம். இப்போ பொலிப்புரையினை பார்க்கலாம். இருபொருளும் சித்தே ஆகலான், என்ன சிவம் உயிர் ஆகிய இருபொருளும், இருபொருளும் சித்தே ஆகலான் ஒத்து ஒன்றாம் என்றலே அமைவுடைத்து அன்றி உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தே என வேற்றுமைப்படுத்தி கூறுதல் ஆண்டைக்கு அமையாதால் எனின் அற்றன்று ஒளி என்னும் பொதுமையால் ஒத்து ஒன்றாமாயினும், இது கதிரவன் ஒளியும் கண்ணொளியும், ஒளி என்னும் பொதுமையால் ஒத்து ஒன்றாமாயினும் வியஞ்சகத்தை இன்றியமையாததாய், வியஞ்சகம் தனக்கு துணை செய்வது, துணை செய்யக்கூடிய பொருள் வியஞ்சகம், கண்ணொளிக்கு கதிரவன் ஒளி தான் துணை செய்வது, அப்ப கண்ணொளிக்கு கதிரவன் ஒளி வியஞ்சகம். ஆனா கதிரவன் ஒளிக்கு வேற வியஞ்சகம் வேணுமா? வேண்டாம். அதுதான் சொல்ல வர, ஒளி என்னும் பொதுமையால் ஒத்து ஒன்றாமாயினும் வியஞ்சகத்தை இன்றியமையாததாய் அதுவதுவாய் முந்திக் காணும் கண்ணொளிக்கும் அதுபோல தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாது, தானே வியஞ்சகமாய் எல்லாவற்றையும் ஒருங்கே விளக்கி நிற்கும் ஞாயிற்றின் ஒளிக்கும், கண்ணொளிக்கும் ஞாயிற்றின் ஒளிக்கும். எப்படிப்பட்டது கண்ணொளி? வியஞ்சகத்தை இன்றியமையாததா இருப்பது, தனக்கு காட்டக்கூடிய கதிரவன் ஒளிய இன்றியமையாது நாடி இருப்பது கண்ணொளி. ஆமா, ஒவ்வொன்றையும் அதுவதுவாக முந்தி காணக்கூடியது கண்ணொளி இல்லையா? இந்த இத்தகைய கண்ணொளியும் என்ன, எப்படிப்பட்ட கதிரவன் ஒளியும், தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாது, தானே வியஞ்சகமாய் எல்லாவற்றையும் ஒருங்கே விளக்கி நிற்கும் ஞாயிற்றின் ஒளிக்கும். கண்ணொளி ஒன்றொன்றா காணுது, கதிரவன் ஒளி எல்லாவற்றையும் ஒருங்கே விளக்குது. ஆமா, அதனால கண்ணொளி வியஞ்சகத்தை நாடி இருக்கிறது, கதிரவன் ஒளி வியஞ்சகம் வேண்டாது, தானே எல்லாவற்றுக்கும் வியஞ்சகமா இருக்குது. ஆகவே கண்ணொளியும் கதிரவன் ஒளியும் கலந்து ஒன்றா இருந்தாலும் இவ்வளவு வேற்றுமை இருக்குதே ரெண்டுக்கும். அதான் சொன்னார், ஒளி என்னும் பொதுமையால் ஒத்து ஒன்றாமாயினும் வியஞ்சகத்தை இன்றியமையாததாய் அதுவதுவாய் முந்திக் காணும் கண்ணொழிக்கும். அதுபோல தனக்கு ஒரு வியஞ்சகம் வேண்டாது, தானே வியஞ்சகமாய் எல்லாவற்றையும் ஒருங்கே விளக்கி நிற்கும் ஞாயிற்றின் ஒளிக்கும் தம்முள் வேற்றுமை பெரிதாயினார் போல. சித்து இரண்டர்க்கும் தம்முள் அந்தரங்க வேற்றுமை பெரிதும் உண்மையான். ரெண்டுக்கு இடையில அந்தரங்க வேற்றுமை இருக்கின்றது. மேலிருந்த வாரியா பார்க்கும்போது அந்தரங்கமான விஷயங்கள் புரியாது, அதனாலதான் அந்தரங்க வேற்றுமைனர். இது உயிரும் சித்து சிவமும் சித்து மேலிருந்த வாரியா சொல்லிட்டு போனா அந்தரங்க வேற்றுமை தெரியாது. அவன் அருட்சித்து இவன் அந்த அருளை சேரும் சித்து சொன்னார். அந்தரங்க வேற்றுமை பெரிது, பெரிதும் அந்தரங்க வேற்றுமை பெரிதும் உண்மையான். அவ் இருபொருளும் தம்முட் கூடிய வழியும் அத்துவிதமாய் நிற்றலே அன்றி ஒன்றாய் போமாறு இல்லை என்பதாம். நீரும் நீரும் கலந்து ஒரே நீராக ஒன்றாய் போவது மாதிரி கிடையாது. நீரும் நீரும் கலக்குதுன்னா ரெண்டுமே நீரு, அதனால அங்க ஒத்து ஒன்றாகலாம். இங்க ரெண்டுமே சித்து என்பது மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த ரெண்டு சித்துக்கும் இடையில வேற்றுமை இருக்கு. கண்ணொளியும் ஒளி கதிரவன் ஒளியும் ஒளிதான், ஆனா ரெண்டுக்கும் வேற்றுமை இருக்கு இல்லையா. வேற்றுமை பெரிது. இது வியஞ்சகத்தை இன்றியமையாது நிற்கும் ஒளி எது? கண்ணொளி. கதிரவன் ஒளி வியஞ்சகத்தை வேண்டாத ஒளி, தானே வியஞ்சகமாக இருந்து உதவக்கூடிய ஒளி. கண்ணொளி ஒன்றொன்றாக முந்தி காணும், கதிரவன் ஒளி எல்லாவற்றையும் ஒருங்கே விளக்கி நிற்கும். ஆகவே இந்த ரெண்டு ஒளிகளுக்கும் இடையில் இப்படி அந்தரங்க வேற்றுமை இருப்பது போல உயிருக்கும் சிவத்துக்கும் இடையிலும் அந்தரங்க வேற்றுமை உண்டு. அவன் தானே அறிஞ்சித்து இவன் அறிவிக்க அறிஞ்சித்து, அவன் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணுஞ்சித்து இவன் அவற்றில் படியஞ்சித்து, அவன் அருட்சித்து இவன் அருளை சேருஞ்சித்து என்றெல்லாம் அற்புதமாக சொன்னார். ஆகவே இதன் மூலம் யார் மறுக்கப்பட்டாங்க? இந்த பாட்டிலும் சரி இதுக்கு முந்தின பாட்டிலையும் சரி உயிர் சிவானுபவம் ஒன்றுக்கு தான் உரித்து அருமையாக சொன்னார். ஆமாம், அந்த செம்பு பொண்ணு ஓமையை வச்சு பொருந்தாத ஒரு கருத்து சொன்னாங்க, அதெல்லாம் மறுத்து உயிர் வந்து சிவானுபவம் ஒன்றினுக்கு தான் உரித்துனார். அந்த பாடலும் ரெண்டும் சித்தாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் இடையில வேற்றுமை இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பாடலும் யாருக்காவது யாரை மறுப்பதுக்காக வந்தது? நீரும் நீரும் போல சிவமும் உயிரும் கலந்து ஒத்து ஒன்றாய் நிற்கும் என்று சொல்லக்கூடிய ஐக்கியவாத சேவர்களை மறுத்தற்கு எழுந்தது ரெண்டு செயலும். மேலும் அருவ சிவ சமவாதிகள்னு இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒத்து வேறாய் நிற்கும்பாங்க. என்ன? ஆமாம், அவர்களையும் மறுத்தற்கு எழுந்ததுன்னு சொல்லலாம். அதுதான் இங்க சொல்றாங்க, நீரும் நீரும் போல ஒத்து ஒன்றாய் நிற்கும் என்னும் ஐக்கியவாதிகளை மறுத்தற்கு எழுந்த இவ்விரண்டு செயலும் ஒத்து வேறாய் நிற்கும் என்னும் அருவ சிவ சமவாதிகளை மறுத்தற்கும் உரியவாறு காண்க என்று பாருங்க. இவ்வளவு நயங்கள் விளக்கங்கள் சொன்ன பிறகும் அதற்கு மேலேயும் ஒரு கருத்தை வைக்கிறாங்க பாருங்க. ஆக இந்த அருமையான பாடலை இப்பொழுது நாம் பொருளை பார்த்த பிறகு இதை ஒரு முறை படித்துக் கொள்வது நலம் பயக்கும். சிவன் சீவன் என்று இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து, அவன்தான் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து, அவற்றில் படியஞ்சித்து அறிவிக்க படுஞ்சித்தும் இவன்தான், அவன் தானே அறியஞ்சித்து ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது அனன்யமாயிருக்கும். இவன்தானும் புத்தியும் சித்து இவனாமோ புத்தி, இது அசித்து என்றிடில் அவனுக்கு இவனும் அசித்தாமே என்று அருமையாக சொன்னார். ஆக பாடலுக்கு பாடல் அடிமை திறம் ஒளிவிட்டு மின்னக்கூடிய அளவிலே ஒவ்வொரு பாடல் விளங்குகின்றன. இனி அடுத்த பாடல் நம்மை கேட்பார்கள் அல்லவா, முத்தியிலே உயிர் சிவபெருமான் மலரடியை சேரும் என்பதை விளக்க வரும்பொழுது சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பான், வழிப்போக்கன் போல உயிர் தானே போய் திருவடியை கூடும் என்று சொன்னாரு நாம மறுத்தோம் இல்லையா. அப்படின்னா உயிருக்குத்தான் முதன்மை, சிவபெருமானுக்கு முதன்மையிலன்னு ஆயிரும். அப்போ சிவபெருமான் விகாரப்படாமல் இருந்து கொண்டே சிவபெருமான் வந்து உயிரை தன் வழிப்படுத்தி முத்தி கொடுப்பான்னு எப்படி சொல்ல முடியும்னு அவர்கள் நம்ம கேட்பார்கள். அது மாதிரி பரிணாமவாதிகள் நிறைய கேட்பார்கள், நம்ம என்ன உயிர் கெட்டு திருவடியை கூடும்னு சொன்னார்கள், அதை மறுத்தோம். கெட்டா அப்புறம் உயிர்னு ஒரு பொருளே இல்லையே, அப்புறம் திருவடியை கூடுதல் எப்படி நடக்கும்னு? அப்போ கெடாமல் இருந்தே அது திருவடியை கூடும்னா கெட்ட கெடாமல் இருந்தால் சிவத்தோடு ஒன்றாதல் இல்லையே அப்படின்னு சொல்லி அதையும் மறுத்தோம். அப்போ சிவத்தோடு ஒன்றாகி அதன் பின் கெடும் என்று சொன்னார்கள். சிவத்தோடு ஒன்றாகி அதன் பின் கெட்டால் முத்தி இன்பத்தை அனுபவிப்பர் யார் சொல்லி அதையும் மறுத்தோம் நாம. இல்லையா அப்படி கெடுத்தல் தான் யா முத்தியே அப்படின்னார்கள். அப்படின்னா உயிர் கெடுவதுதான் முத்தின்னா உயிர் நித்த பொருள் என்ற ஆகம வசனத்தோடு முரணுமே என்று மறுத்தோம். ஏன்னா இவர்கள்லாம் ஆகம பிரமாணம் உடையவர்கள், அதனால அவர்கள்ட்ட சொல்றாங்க. அதனால உயிர் நித்த பொருள் என்பதோடு அது முரணுமே என்று சொல்லி அதையும் மறுத்தோம். அப்போ முத்தியில உயிர் கெடும்னு சொல்றதையும் மறுத்தோம், கெடாதுன்னு சொல்றதையும் மறுத்தோம். அப்போ நாம் என்னதான் ஆகமங்க அந்த ஆகம கருத்துகளுக்கு என்னதான் விளக்கம் அப்போ? உயிர் முத்தியில் கெடும் என்றும் கருத்து உள்ளது ஆகமங்கள்ல. அப்போ வந்து அதுக்கு கெடும்னா என்ன விளக்கம்? கெட்டு எப்படி அனுபவிக்கும், முத்தியின் பத்தியும் அனுபவிக்கும்னு சொல்றீங்க. அப்போ அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க ரெண்டையும் ஒன்று கொன்று முரணாமல் என்று அவர்கள் கேட்பார்கள் இல்லையா? ஆமா, நீரும் நீரும் போல சேரும்போத வந்து இங்க மறுத்தோம். நாம ரெண்டு பாடல் சொல்லி நல்லா அழுத்தமாவே மறுத்தோம். அப்போ முத்தியில ஆன்மா சிவத்துக்கு சமம்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்களுக்கெல்லாம் என்ன விளக்கம் என்று அவர்கள் கேட்பார்கள் இல்லையா? அப்ப என்ன கேட்பார்கள்? உயிர் சிவத்தோடு ஒத்து விளங்கும்னு சொன்னார்களே, அப்போ இது சிவானுபவம் ஒன்றிற்கே உரித்துன்னு சொல்றீங்களே, சிவத்துக்கு சமமாக விளங்கும்னு ஆகமங்களே சொல்லுதே அப்படின்னா, அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உயிர் வந்து அறிவிறந்து நிற்கும்னு சொல்ல போறார், அது அது அதை வச்சும் விளக்கம் கொடுக்க போறார். இவற்றையெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாடலிலே அருமையான பாடல், மிக முக்கியமான பாடல், ஒவ்வொரு பாடலுமே அப்படிதான் இருக்கின்றது, பார்க்கலாம். இரும்பை காந்தம் வலித்தார் போல் இயைந்து அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல் இவனை தானாக்கி அரும்பித்து இந்த அணத்தை அனல் அழிப்பது போல் மலத்தை அறுத்து அமலன் அப்பனைந்த உப்பே போல் அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் அடக்கி மேலித்து தானெல்லாம் வேதிப்பானாகி கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முத்துஜனிற் கலந்தே என்று சொல்கின்றார். இரும்பை காந்தம் வலித்தார்போல், காந்தம் இரும்பை வலித்தார்போல், அங்கு அமலன் உயிரை இயைந்து, இரும்பை காந்தம் வலித்தார்போல் இயைந்து அங்கு அமலன், அமலன்னு பின்னால வருது, இரண்டாம் அடியின் பிற்பாதியில வருது அறுத்து அமலன். அமலன்கிறது மேல சொல்லியிருக்கிற எல்லாத்துக்கும் எழுவாய். அமலனாகிய சிவபிரான் என்ன செய்கிறான்? காந்தம் இரும்பை வலித்தார் போல் அங்கு இயைந்து அங்கு உயிரை, அங்கு உயிரை இயைந்து, இயைந்து அங்கு உயிரை இருக்கலே, அங்கு உயிரை இயைந்து என்ன சொல்றாங்க? காந்தம் இரும்பை வலித்தார் போல், அதாவது ஈர்த்தால் போல், ஈர்த்தால் போல். காந்தம் வந்து இரும்பை ஈர்க்கின்றதல்லவா? எப்படி? தன் நிலையில் விகாரமின்றியே காந்தம் என்ன செய்கின்றது? இரும்பை கவர்ந்து இழுக்கின்றது. அதுபோல சிவபிரானும் விகாரமின்றியே ஆன்மாவை பக்குவ காலத்தில் தன்பால் ஈர்த்து ஞானக்கண் கொடுத்து ஆட்கொள்வான். ஆகவே சிவபெருமான ஆன்மாவை ஈர்த்து ஆட்கொள்வதால் சிவபெருமானுக்கு எந்த விகாரமும் எய்துவிடப் போவதில்லை. அதனால சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்பன் சொன்னதை மறுத்தமே, அதை மறுத்ததனால சிவபெருமானுக்கு எந்த விகாரமும் வந்துடுறதில்லை. விகாரம் இன்றியே அவன் உயிரை ஈர்த்து ஆட்கொள்கின்றான் என்பதற்கு ஓமை கொடுத்து விளக்கணும். என்ன? இரு காந்தமானது இரும்பை விகாரமின்றியே கவர்ந்து இழுத்தார் போல என்று சொல்றோம். அதான் காந்தம் விகாரமின்றி நின்றே இரும்பை வலிப்பவும் கண்டோம், கவர்ந்து இழுக்கவும் கண்டோம். அதுபோல இறைவனும் விகாரமின்றியே உயிரை தன்வழிப்படுத்து நிற்பன். ஆகலால் சென்றனையும் நிழல் போல சிவன் நில்லாமை பற்றி சிவன் நிர்விகாரியாதற்கு இழுக்கில்லை. சென்றனையும் நிழல் போல சிவன் நிற்க மாட்டான் நாம சொன்னமே, அப்படி சொன்னதனால சிவபெருமான் விகாரமற்றவன், என விகாரமற்றவனா விளங்குறதுக்கு எந்த இழுக்கும் இல்லை. விகாரமற்றவனா இருந்துகிட்டே அவன் என்ன செய்யறான்? இரும்பு காந்த விகாரமின்றி இரும்பை கவர்ந்திருப்பது போல சிவபெருமான் விகாரமற்றவனா இருந்து கொண்டே பக்குவ காலத்தில் உயிரை கவர்ந்த இழுக்கின்றான், தன்பால் வசப்படுத்துகின்றான். அதனால சென்றனையும் நிழல்கத மறுத்ததனால சிவபெருமானுக்கு விகாரம் எய்தீரல, அவன் நிர்விகாரியா விளங்குறதுக்கு எந்த குறையும் இல்லை. சரி, எரி இரும்பை செய்வது போல், முதலடியின் பிற்பாதி, எரு இரும்பை செய்வது போல் இவனை தானாக்கி அரும்பித்து இந்தனத்தை அனல் அழிப்பது போல் மலத்தை அறுத்து அப்படின்னு இருக்கு. இல்லையா? அது எல்லாமே ஒரு செய்தியை விளக்க வருவது. எதிலிருந்து உடனோ எரி இரும்பை செய்வது போல் இவனை தானாக்கி அரும்பித்து இந்தனத்தை அனல் அழிப்பது போல் மலத்தை அறுத்து, அது வரைக்கும் போகணும் நாம். அது வரைக்கும் வச்சுக்கிட்டு ஒரு விளக்கம் என்ன, எரி இரும்பை செய்வது போல், எரிங்கிறது நெருப்பு, நெருப்பு இரும்பை செய்வது போல்னா இரும்பை தன்மயமாக்குகிறது இல்லையா? ஆமாம், தீயின் வசப்பட்ட இரும்பு அந்த இரும்பை தொட்டாலே சுடும் இல்லையா? ஆக சுடும் தன்மை இரும்புக்குண்டா கிடையாது. ஆனால் அந்த இரும்பை பழுக்க காட்சிய இரும்பை நெருப்பில் பழுக்க காட்சிய இரும்பை தொட்டால் அது சுடுகின்றதே என்றால் அது தீயின் வண்ணமாகிவிட்டது, தீயோடு ஒன்றிவிட்டது அந்த இரும்பு இல்லையா, தீயோடு ஒன்றாகிவிட்டது. அதுபோல முதல்வன் என்ன செய்கிறான், முத்தியில உயிரை தானாக்குகிறான் தன். ஆமாம், அதுதான் சொன்னார், எரி இரும்பை செய்வது போல் தானாக்கி, எரி இரும்பை செய்வது போல் தானாக்கின்னு சொல்லவாரார். அதுக்கு முந்தி இவனை தானாக்கி என்று சொல்லுவாரார். அதுக்கு முந்தி அந்த அரும்பித்து இந்தனத்தை அனல் அழிப்பது போல் மலத்தை அறுத்து இவனை தானாக்கின, உயிரை வந்து தானாக்கும் போது என்ன செய்யறான், அங்கே உயிர் சிவமாவதற்கு ஒரு தடை இருக்கிறது. ஆமாம், என்ன, ஆணவ மலம் இன்னும் முழுக்க நீங்காமல் இருக்குது, தவநிலையில் பயில பயில அதனுடைய சக்தி கட்டுக்கிட்டே வருது. கட்டுக்கிட்டே வந்தாலும் இன்னும் கொஞ்சம் எஞ்சி சக்தி கொஞ்சம் எஞ்சி தான் இருக்கும். அந்த எஞ்சி உள்ள அந்த சக்தியையும் இல்லையா, மலை பரிபாகம் அடைஞ்சிருந்தாலும் மலச்சக்தி மிச்சம் உள்ள மலச்சக்தி இருக்க தான் செய்யுது. அந்த மலத்தை போக்குனாதான் உயிரை வந்து சிவம் என்ன செய்ய முடியும், தானாக்க முடியும். ஆகவே தானாவதற்கு தடையாக இருக்கக்கூடியது அந்த மலச்சக்தி, உயிர் சிவமாவதற்கு தடையாக இருக்கக்கூடியது மலச்சக்தி. அதை உணர்ந்த சிவபெருமான் என்ன செய்கிறார், உயிர் தானாவதற்கு தடையாக இருக்கக்கூடிய மலச்சக்தியை போக்கி, ஆனால் உயிரை போக்காமல் உயிரை வந்து அவர் வந்து ஒடுக்கவில்லை, உயிரை வந்து எந்த கேடும் அடைய செய்யவில்லை, உயிர் பத்திரமா இருக்கு. உயிரை பிணித்துள்ள மலச்சக்தி தான் போக்குறார். எப்படி, அதுவும் அந்த ஓமையிலே இருக்கு, நெருப்பு இரும்பை வந்து தன்மயமாக்கும் போது அந்த இரும்பு நெருப்பின் மயமாக ஆவதற்கு ஒரு தடை இருக்குது. அது என்னன்னா இரும்புல உள்ள கரை, இரும்புல கரை இருந்தா இரும்பு வந்து என்ன செய்ய முடியாது, நெருப்பின் மயமா ஆக முடியாது. அப்ப நெருப்பு என்ன பண்ணுதுன்னா இரும்பை கெடுக்காமல், இரும்பை அழிக்காமல் அந்த இரும்பு நெருப்பாகிய தன்மயமா ஆவதற்கு எது தடையா இருக்குதோ அந்த தடையா உள்ள கரையை மட்டும் அந்த நெருப்பு அழிக்குது. நெருப்பானது இரும்பு தானாக விளங்குவதற்கு, இரும்பு எதா விளங்கணும், நெருப்பின் மயமா விளங்கணும். நெருப்பானது இரும்பு தன்மயமாய் விளங்குவதற்கு அந்த இரும்பிடம் என்ன தடை இருக்கிறதோ அந்த தடையாகிய கரையை மட்டும் போக்கி ஆனால் இரும்பை கெடுக்காமல் அதை தன்மயமாக்குகிறது. அதுபோல முதல்வனும் முத்தி நிலையில் உயிரை தன்மயமாக்கணும்னு நினைக்கின்றான். அப்போ உயிர் தன்மயமாக ஆவதற்கு தடையாக இருப்பது மலச்சக்தி, அந்த மலச்சக்தியை மட்டும் கெடுத்து இல்லையா உயிரை தன்மயமாக்கிக் கொள்கின்றான். ஆகவே அதான் எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். அது செய்யுள்ள இருப்பது அது ரொம்ப, அது எளிதில் பொருள் புலப்படுமாறு செய்யுள்ள இல்லை. இரும்புல உள்ள கரையை நெருப்பு போக்குகிறது என்று அந்த குறிப்பாக அந்த ஓமைக்குரிய செய்தி அவ்வளவு எளிதாக கண்டறிய முடியாது. சுவாமிகள் உரையில் மாத்திரம்தான் நம்ம கண்டறிய முடியும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எரி இரும்பை செய்வது போல், நெருப்பானது இரும்பை தன்மயமாக்குவது போல், சரி, அரும்பித்து இந்தனத்தை, இந்த இடத்துல அரும்பித்து இந்தனத்தை அனல்னு இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் சொற்களை மாற்றி வச்சுக்கணும். என்னன்னா அரும்பித்து இந்தனத்தை அனல் என்பதை வந்து அனல் இத்து அரும்பு இந்தனத்தை, அனல் இத்து அரும்பு, அரும்பு இத்துன்னு இருக்கு, அதை இத்து அரும்பு அப்படின்னு மாற்றிக்கோங்க, அவ்வளவுதான். அரும்பித்து அதை அரும்பித்து என்று பொருள் கொள்ளலாகாது, அரும்பு இத்து என்று பிரித்து அரும்பு இத்து என்று இருக்கின்ற சொற்களை அப்படியே முன்ன பின்ன மாற்றிக்கணும். இத்து அரும்பு இல்லையா, அதுக்கு முந்தி அனல் என்பதை தூக்கி வச்சுக்கணும். ஆமாம், அனல் இத்து அரும்பு இந்தனத்தை அழிப்பது போல், அனல் நெருப்பானது இத்து அரும்பு, இத்து என்பது இதனில் அங்கே அன்சாரியை தொக்கு நிற்கின்றது. இத்து என்பது அன்சாரியையும் இல் உருபும், ஆக அன்சாரியை சேருங்க, இத்து கூட அன்சாரியை சேர்த்து இல் உறுப்பையும் சேருங்க, இதனில் என்று ஆகும். ஆக இதனில், அதான் இத்து என்பது இதனில் என்று பொருள்படும். ஆகவே அதான் சொன்னார் விசேட உரையில, இத்து என்புலி அன்சாரியையும் இல்லுருபும் விகாரத்தால் தொக்கன. ஆகவே அது செயலுக்கேற்ப விளங்குவதன் காரணமாக அப்படி தொக்கு இருக்கின்றன. அதான் செயல் விகாரத்தால் அங்கே தொக்கு இருக்கின்றன. ஆகவே எப்படி வச்சுக்கணும், அரும்பு இத்து இந்தனத்தை அனல்னு இருக்கு. அனல் என்பதை முதல்ல வச்சுட்டு அனல் அதாவது நெருப்பு என்ன செய்து அரும்பு இத்து அதை மாற்றி வச்சுக்கோங்க. இத்து அரும்பு, இத்துல அண்ணும் இல்லும் விரிச்சு இதனில், இதனில் அரும்பு, அரும்புன்னா தோன்றி இருக்கின்ற, தோன்றி இருக்கின்ற அரும்பு இருக்கின்ற தோன்றி இருக்கின்ற இதனில்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு எரி இரும்பை செய்வது போல் அப்படின்னு மேல சொல்லியிருக்கிறாரு. அதனால இதனில்னா அந்த இரும்பில். ஆகவே அனலானது இத்து அரும்பு, இந்த இரும்பில் அரும்பு இருக்கின்ற தோன்றி உடனா இருக்கின்ற இல்லையா இந்தனத்தை. இந்தனம்னா நேர் பொருள் விறகுதான் இல்லையா. இங்க வந்து இரும்புல இருக்கிற கரையை குறிச்சுது. ஏன்னா அந்த கரையை நெருப்பு வந்து எப்படி எரிக்குதான், விறகுதான் நெருப்பு எரிப்போம் எளிதாக எரிக்கும். ஆகவே விறகு எப்படி நெருப்பால எரிக்கப்படுதோ அத மாதிரி இரும்புல உள்ள கரையும் நெருப்பால எரிக்கப்படுது. அதனால இரும்புல உள்ள கரைய விறகு என்று அங்க வர்ணித்து சொன்ன. ஆகவே இந்தனம் என்றால் விறகு என்று பொருள்படும். இரும்புல உள்ள கரைய இந்தனம்னு சொல்ற. ஆகா இந்தனம்னு சொல்றாரே அது விறகு அல்லவா அப்படின்னா, விறகு போல இந்த இரும்பு கரையும் என்ன செய்து நெருப்பால எரிக்கப்படுது. விறகு எப்படி நெருப்பால எரிஞ்சு சாம்பலாய்ப்பிடுதோ அது மாதிரி இந்த கரையும் நெருப்பால முற்றிலும் எரிஞ்சு நீக்கப்படுது. அதனால இந்த இரும்புல உள்ள கரைய விறகுன்னு வர்ணனையா சொல்லியிருக்கின்றாரையா என்று மிக மிக அற்புதமாக நம்முடைய சுவாமிகள் விளக்கம் தருகின்றார்கள். அல்லது இந்த பாட்டுக்கு விளக்கமே காண முடியாது, அவ்வளவு அற்புதமான விளக்கம். அரும்பித்து இந்தனத்தை அனல்னு இருக்கு. அப்படியே உள்ளபடி வச்சுக்கிட்டு பார்த்தா பொருளே காண முடியாது. அனல் என்பதை முதல்ல வச்சு எழுவாயாக்கி அனல் என்ன செய்கிறது, இத்து அரும்பு இதனில் அரும்பு, இதனில் அரும்பி இருக்கும், இதனில் இரும்பில் அரும்பி இருக்கும் தோன்றி உடன் இருக்கும் இந்தனத்தை விறகை அதாவது விறகு போன்ற அந்த கரையை அழிப்பது போல், அந்த கரையை இரும்பில் உள்ள கரையை அனல் அழிப்பது போல், அனலானது இதனில் இந்த இரும்பில் தோன்றி உடனாயிருக்கும் கரையை அந்த அனல் அழிப்பது போல், முதல்வன் எதை அழிக்கிறான், உயிரோடு சகசமாய் உடனிருக்கும் மலத்தை, மலத்தை அறுத்து அனல் இந்தனத்தை அழிப்பது போல் இறைவன் மலத்தை அறுத்து, மலத்தை அறுத்து இவனை தானாக்கி, அதான் இரும்பில் உள்ள கரையை அந்த நெருப்பு போக்கி இரும்ப வந்து தன்மயமாக்குது அந்த நெருப்பு. அது மாதிரி உயிரிடத்தில் உள்ள மலச்சக்தியை போக்கி உயிரை தன்மயமாக்குது சிவம். இந்த மலச்சக்தி போயிட்டதுனால உயிருக்கு தன்முனைப்பு கெடுது. மலச்சக்தியின் ஆதிக்கத்தில் இருக்க வரைக்கும் உயிர் தன்முனைப்பு, ஏன்னா யான் எனதுங்கிற உணர்வோட அந்த உயிர் இருந்தது. மலச்சக்தியை நீங்கிறதுனால யான் எனது என்ற உணர்வு, அந்த உணர்வு கெட்டு அது சிவத்தோடு சேர்ந்தது. ஆகவே முத்தியில உயிர் கெடும் என்றால் அதனுடைய செருக்கு கெடும், யான் எனது என்ற அந்த செருக்கு கெடும். அதுதான் ஆகமம் சொல்ற தத்துவம், உயிராகிய பொருளே கெடும் என்பது அல்ல. அதனால அங்க அருமையா சொல்ற. ஆகவே எரியானது இரும்பை தானாக்கும் போது என்ன செய்யும், இரும்பு தானாவதற்கு தடையா இருக்கக்கூடிய அந்த இரும்பில் தோன்றி உடன் இருக்கின்ற கரையை மட்டும் அழித்து அந்த இரும்பை அழிக்காமல் அதை தன்மயமாக்குகிறது. அதுபோல முத்தி நிலையிலே சிவபிரானும் உயிரை தானாக்க விளையும் போது தானாவதற்கு தடையாய் உள்ள அந்த மலச்சக்தியை மட்டும் போக்கி இல்லையா உயிர் கேடின்றி இருக்கும்படி செய்து அந்த உயிரை தன்மயமாக்குகிறான். அதனால எது எது எங்க எதுக்கு இழுக்கு வரல அப்படின்னு சொன்னா, உயிர் கெடுவதே முத்தி அப்படின்னு சொன்னாங்க. உயிர் கெடுவதே முத்தி ஆகாதுன்னு சொன்னோம் நாம இல்லையா. அதனால உயிர் கெடாம இருக்கும், அதே சமயத்துல ஒன்றாகும் நாம சொல்றோம். அவர்கள் கெடாம இருக்கும் நாங்க, அவர்கள் கெடாம இருக்கும் சொன்னா கெடாம இருந்தா எப்படியா ஒன்றாகும் அப்படின்னு அவர்களை பார்த்து கேட்டோம். ஆனா இப்ப நாம சொல்றோம் உயிர் கெடாது ஆனாலும் சிவத்தோடு ஒன்றாகும்னு சொல்றோம் இல்லையா. அவர்களை மறுத்துட்டு நீங்க சொல்றீங்களே என்ன, அவர்கள் வந்து இந்த மலச்சக்தி கெடும் என்று இந்த மாதிரி எல்லாம் விளக்கம் கொடுக்கலையே, தன்முனைப்பு அரும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லலையே, சும்மா கெடும் கெடாதுன்னு வார்த்தையளவுல சொல்லிட்டு இருந்தாங்க. நாம என்ன சொல்றோம், உயிர் கெடவும் செய்கின்றது ஒரு வகையில், இன்னொரு வகையில் கெடாமலும் இருக்கின்றது. தன் முனைப்பு நீங்குகிறது, தான் ஒரு பொருள் என்று தன்னை பற்றிய சிந்தனையே அதுக்கு போய்விடுகின்றது. அதனால அந்த நிலையில் அது கெட்டதுன்னு சொல்றோம். ஆனால் அதனுடைய சிந்தனை முழுக்க சிவத்திடத்திலே இருக்கின்றது, ஆக கெடாமல் உள்ளது என்பதும் சரிதான். அதனால பொன்றுதல் அதாவது கெடுதல், கெடுதலை தான் பொன்றுதல்ங்கிறாங்க. பொன்றுகை முத்தி ஆகாதுன்னு சொன்னோம், உயிர் கெடுதல் முத்தி ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா, உயிர் கெடுதல் முத்தி ஆகாதுன்னா உயிர் எப்படியா சிவத்தோடு ஒன்றாகும், கெட்டுதானையா ஒன்றாக முடியும், கெடாமலா ஒன்றாகுங்கும் போது அது கெடாமலேயே கெட்டு ஒன்றாகும். உயிரானது தான் கெடாமல் தனக்குரிய முனைப்பு மட்டும் கெட்டு சிவத்தோடு ஒன்றாகிறது. ஏன்னா முனைப்புக்கு காரணமாக உள்ள மலச்சக்தியை அவன் போக்கிட்டான். இரும்புல உள்ள கரையை நெருப்பு போக்கின மாதிரியா? அதை நெருப்பு அந்த இரும்புல உள்ள கரையை போக்கி உயிரை அந்த இரும்ப என்ன செஞ்சிட்டுது, நெருப்பு தன்மயமாக்கிட்டது இல்லையா, ஒன்றாயிட்டது இல்லையா? இரும்பு கெடாமலேயே நெருப்போடு ஒன்றாக இருக்கிறதே. ஆனால் அதனுடைய ஒன்று கட்டிருக்கிறது, என்ன அதனுடைய கரை கட்டிருக்கின்றது. அது மாதிரி கேடு உண்டு, முத்தியில கேடு உண்டு, உயிரின் தன்முனைப்புக்கு கேடு உண்டு. ஏன்னா தன்முனைப்புக்கு காரணமான மலச்சக்தியை அவன் போக்கிருதான். அப்போ அந்த மலச்சக்தி போனதுனால உயிருக்கு தன்முனைப்பு போயிருது. அப்போ உயிர் சிவமயமாகி விடுகின்றது. தான்கிற சிந்தனை இருந்தா உயிர் வந்து உயிராகத்தான் இருக்கும், சிவமயமா இருக்காது. சிவம் என்ற ஒரே சிந்தனை மட்டுமே உயிரிடத்தில் இருந்து, தன்னை குறித்த சிந்தனையும். வேற பொருள்களை நினைக்காம சிவத்தை மட்டுமே நினைக்கணும்னு சொல்றோம். ஆனா முத்தியில உயிர் வேற பொருள்களை நினைக்காது மட்டுமல்ல, பதார்த்தங்கள் பாரார் சொன்னாங்க. பதார்த்தங்கள் பாரார் என்பது மட்டுமல்ல, தன்னையும் பாரார். தான் ஒரு பொருள், காண்பவன், தான் ஞாதிரு என்ற அந்த திரிபுடி நிலைக்கும் அப்பாற்பட்டு அந்த சிவத்தை மட்டுமே சிந்தித்து தன்னையும் சிந்திக்காமல் அதான் முனைப்பற்று. அப்படி இருக்கிறதுனால அந்த முனைப்பற்று விளங்குதல் பற்றி கெடுதல். ஆனா உயிர்ங்கிற பொருள் இருக்கு, அதனால கெடவில்லை. ஆகவே கெட்டால் ஒன்றாக முடியாது, உயிரே கெட்டதுன்னா ஒன்றாக முடியாது, கெடாமல் இருந்தாலும் ஒன்றாக முடியாதுன்னு சொன்னோம். அது தன்முனைப்பு கெடாட்டாலும் ஒன்றாக முடியாது. ஆகவே தன்முனைப்பு கெட்டு உயிர் கெடாமல் சிவத்தோடு ஒன்றாக விளங்குகின்றது. எப்படின்னா தன்னிடத்தில் உள்ள கரை மட்டும் கெட்டு இரும்பு தான் கெடாமல் அந்த நெருப்போடு ஒன்றாகவில்லையா, அது போலத்தான் என்று அற்புதமாக சொல்லிட்டோம். அப்புறம் அப்பனைந்த உப்பே போல் விரும்பி அமலன் அணைந்து, என்னையா அப்புன்னா நீரு, நீரோடு சேர்ந்த உப்பு தன் சுவை முழுதும் அந்த நீருக்கு ஆக்கி தன்னோடு ஒப்ப சமன் செய்து நிற்கும். அதுபோல விரும்பி அமலன் அணைந்து, விரும்பி உயிரை சேர்ந்த இறைவனும் சேர்ந்து அணைந்து அளவுதான் இருக்கு. அப்ப இறைவன் உயிரை சேர்ந்து அவ்வளவுதான் இருக்கு. சேர்ந்து என்ன செய்யறாங்கதான் நம்ம வருவிச்சுக்கணும். காரியத்தை காரணமா சொல்லியிருக்கிறார். சேர்ந்துங்கிறது காரணம். இறைவன் உயிரை சேர்ந்து உயிரிடத்துல என்ன செய்யறான், உயிரை தன்மயமாக்குறான். எப்படி? தனக்குரிய எண்குணங்களையும் அந்த உயிரிடத்துல பதிவு செய்யறான். அதான் அணைந்துன்னா அணைந்து அந்த உயிரை தன்மயமா ஆக்கி என்று காரியத்தை அங்க அறிவிச்சுக்கணும். ஆகவே அதுதான் எப்படி, அதுக்கு ஓமை, நீரை சேர்ந்த உப்பு அந்த நீருக்கு தன் சுவை ஆக்கினார் போல சொன்னார். நீரோடு சேர்ந்த உப்பு தன் சுவை முழுதும் அந் நீர்க்காக்கி தன்னோடு ஒப்ப சமன் செய்து நிற்கும். உப்பை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் உப்பு கலந்த நீரை சாப்பிட்டாலும் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நீரை உப்பு தன்மயமாக்கி விட்டது. அதுபோல முதல்வனும் உயிரை சார்ந்து தனக்குரிய எண்குணங்களையும் அவ் உயிரின் கண் பதிப்பித்து தன்னோடு ஒப்ப செய்து நிற்பன். இதுதான் முத்தியில உயிர் சிவத்துக்கு சமம்னு சொல்றதோட தத்துவம். ஆமா, சிவத்துடைய எண்குணங்களையும் அது பெற்றிருக்கின்ற அந்த ஒரு காரணம் பற்றி அது உயிருக்கு சமம், உயிர் வந்து சிவத்துக்கு சமம். அதனால நீரோடு நீர் சேர்ந்தார் போலன்னு ஒரு ஓமையை நம்ம மறுத்ததுனால உயிர் முத்தியில சிவத்துக்கு சமம் என்ற ஆகம வசனத்தை நம்ம மறுத்தது ஆகாது. நீரும் நீரும்னா ரெண்டுமே எல்லா வகையிலையும் ஒத்தவைனாயிரும். ஆக நீரை அணைந்த உப்பு தன் சுவையை நீர் காக்கி தன்னோடு அந்த நீரையும் ஒப்ப செய்வது போல உயிரை முத்தியிலே முத்தி நிலையிலே உயிரை சேர்ந்த சிவமானது தன்னுடைய எண்குணங்களையும் அவ்வுயிரிடத்தில் பதிய செய்து அவ்வுயிரானது தனக்கு ஒப்பாக விளங்கும்படி செய்கின்றான். இந்த கருத்துல தான் முத்தி நிலையில உயிருக்கு சிவத்துக்கு சமம்னு சொல்றது. ஆகவே நீரை அணைந்த உப்புங்கிறது அங்க எடுத்துக்காட்டு. நீரும் நீரும்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது சிவமும் உயிரும் எல்லா வகையிலும் சமம்னு ஆயிரும். சிவத்தினுடைய கருணையினாலதான் முத்தி நிலையில உயிர் சிவத்தோடு ஒத்து விளங்குகிறது. ஆமா, அவன் கருணையோடு எண்குணங்களை பதிப்பதனாலதான். அதனால நாங்க நீரும் நீரும் சேர்ந்த ஓமைய சித்தாந்திகள் மறுத்ததுனால முத்தியில உயிர் சிவத்துக்கு சமம்ங்கிற ஆகம வசனத்தையே மறுத்தது ஆகாது. ஆகமம் இந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கு முத்தியில உயிர் சிவத்துக்கு சமம்னு என்று அருமையாக சொன்னார். அதனால நீரோடு நீர் சேர்ந்தார் போல் அல்லாமை பற்றி சிவ சமமாதற்கு இழுக்கில்லை. அப்புறம் குளிகை என்ன செய்து பொன்ன செம்பில் உள்ள களிம்பை நீக்கி அதை பொண்ணாக்கி, அப்புறம் பொண்ணை என்ன செய்கிறது? அது ஒரு அரிய செய்திங்க. குளிகை மேளித்து பொன்னினை ஒழிப்பது போல், மேளித்துன்னா தன்னோடு கூட்டி அந்த பொண்ணை வந்து தனக்குள் ஒழித்துக் கொள்கிறது குளிகை இல்லையா. அது மாதிரி தான் எல்லாம் மேளித்து வேதிப்பானாகி அடக்கி, பாட்டில் எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், அப்பணைந்த உப்பை போல் அணைந்துங்கிறது நேரடியாகவே இருக்கு, அது அப்படியே ஆற்றொழுக்காக பொருள் கொண்டுட்டோம் இல்லையா. பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் அடக்கி, விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் அடக்கி, மேளித்து தானெல்லாம் வேதிப்பான் ஆகின்னு இருக்கு. இதை எப்படி கூட்டி வச்சுக்கணும்னா, விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் மேளித்து தானெல்லாம் வேதிப்பானாகி அடக்கி, அந்த அடக்கிங்கிறத தாண்டி போயிடணும், தாண்டி மேளித்து தானெல்லாம் வேதிப்பானாகி வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் அடக்கிங்கிறத சேர்க்கணும். ஏன்னா அந்த மேளித்து தானெல்லாம் வேதிப்பானாங்கிறது அப்புறம் ஓமை இல்லாமல் அது தனியாக நிற்கும் அப்புறம். அதனால் அதுக்கு மட்டும் ஓமை இல்லாமல், மற்றதுக்கெல்லாம் ஓமை சொல்லி அது மட்டும் ஓமை இல்லாமல் விடக்கூடாது அல்லவா, அதுதான் விசேடவர்கள் சொல்வார்கள். ஆகவே இதை எப்படி பொருள் கொண்டு கூட்டணும், விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் மேளித்து தானெல்லாம் வேதிப்பானாகி அடக்கி என்று கொள்ளணும். பொண்ணு குளிகை என்ன செய்து, பொன்னினை செம்பை வந்து பொன்னாக்கி பொன்னினை தன்வசம் வைத்து அது வைத்துக் கொள்கிறது. அதுபோல இறைவனும் என்ன செய்யறான், தன்னோடு உயிரை கூட்டி அந்த உயிர் அது வெளிப்படாமல் அதை வந்து தன்மயமாக ஆக்கி விடுகின்றான். எவ்வவர் தன்மையும் தன்வயிர்படுத்து தானே ஆகிய தயாபரன் என்று திருவாசகம் சொல்வதல்லவா. அதனால ரத குளிகை செம்பை உருக்கி தன்னோடு கூட்டி வேதித்து பொன்னாக செய்தும், களிம்பை நீக்கி செம்பையே உருக்கிறது அந்த ரத குளிகை, செம்பை உருக்கி தன்னோடு கூட்டி வேதித்து, அந்த வேதித்தல்கிறது அந்த செம்பை பொன்னாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடு. அதனால செம்பை உருக்கி இந்த ரத குளிகை என்ன பண்ணுது, செம்பை உருக்கி தன்னோடு கூட்டி, இந்த கூட்டிங்கிறது தான் மேளித்தல்னு சொல்றது, தன்னோடு கூட்டி வேதித்து பொன்னாக செய்தும் அந்த பொன் இயல்பை காட்டாது தன்னுள் அடக்கி நிற்குமாறு போல, இந்த செம்பை தங்கமாக ஆக்கிட்டு இந்த தங்கத்தினுடைய இயல்பு தோன்றாமல் ரத குளிகை என்ன பண்ணும், தனக்குள்ள அதை அடக்கி வச்சிருக்கோம், அப்படியே அடக்கி நிற்குமாறு போல இறைவன் உயிரை அவ்வாறெல்லாம் செய்தும், அவ்வாறெல்லாம்னா எப்படி அந்த உப்பு தண்ணீரை தன்மயமாக்குனது போல, தன் அந்த உயிருக்கு தன்னுடைய எண்குணங்கள் எல்லாம் பதிச்சு தன்மயமாக்குதெல்லாம் செஞ்சாலும் இல்லையா, அவ்வாறெல்லாம் செய்தும் என்ன சொல்றார், அவ்வாறெல்லாம் செய்தும் அதன் இயல்பு சிறிதும் தோன்றாது, உயிருடைய இயல்பு சிறிதும் தோன்றாது, அறிவிறந்து நிற்குமாறு தனது வியாபகத்துள் அடக்கி நிற்கும் ஆகலாம். உயிரை அப்படி தன்னை சிவமயமா ஆக்கியும் தன்னுடைய வியாபகத்துக்குள்ள அடங்கி இருக்கத்தான் வச்சிருக்கோம். ஏன்னா அந்த எண்குணங்கள் எல்லாம் பெற்றாலும் அப்பமும் உயிர் முதல்வன் அறிவிக்க தான் அறிகிறது, அதான் முதல்வன் வியாபகத்தில் அது அடங்கி இருக்குங்கிறதுக்கு கருத்து. அப்பமும் முத்தி நிலையிலும் உயிர் தான் அறிவிக்க தான் அறியுது, சிவத்தோட எண்குணச்சார்பு கிடைச்சதுனால சிவமாயிட்டது, ஆனாலும் அப்பமும் அவன் அறிவிக்க தான் அறியுது. அதனாலதான் சிவமாக்கி என்னை ஆண்ட திருவாசகம் சொல்லுது, சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளிய வாறு சொல்றான் இல்லையா. சிவமாக்கிய பிறகும் என்னை அவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான், அவன் ஆண்டானாக இருக்கின்றான், அடிமையா இருக்கிறேன். சிவமாக்கிய பிறகும் நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே என்றும் சொல்லுது திருவாசகம். பிறப்பு இறப்பை கடந்தார்னா முத்தி அடைந்தார், முத்தி அடைந்தவர்களே அவன் ஆட்கொள்கின்றான், தன்மயமாக்கி ஆட்கொள்ளவும் செய்கின்றான். எப்படின்னா செம்ப பொன்னாக்கி அந்த ரத குளிகை தனக்குள் அடக்கி இருக்குமாறு போல. அதனால அறிவிறந்து, அறிவிறந்துனா அத தன்னையும் அது கருதாமல் அந்த உயிர் சிவத்தையே கருதி இருக்குமாறு செய்தல், அறிவிறந்து நிற்குமாறு தனது வியாபகத்தோடு அடக்கி நிற்கும் ஆகலான். அதனால சிவபெருமானுக்கு உயிர் வந்து ஒரு வகையில ஒத்து இருக்குன்னு நாமளும் சொன்னோம், உப்பு அணைஞ்ச உப்பு சேர்ந்த தண்ணீர் உப்போட ஒத்து இருக்கிற மாதிரின்னு சொன்னோம். ஒத்து இருப்பதனால எல்லா வகையிலையும் ஒத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. உம்பர் பிரான் தான் ஐந்து உயிர்களுக்கும் உரியவன், உயிர் முத்தியிலே சிவத்துக்கு சமமாக இருந்தாலும் கூட சிவம் தான் ஐந்து உயிர்களுக்கும் உரியவன் என்று சொன்னதுல வந்து எந்த தவறும் இல்லை. என்னையா இப்ப தானே உப்பும் நீரும் சேர்ந்தது சொன்னீங்க, நீர் உப்போட எல்லா விதத்திலையும் ஒத்துட்டுதே அப்படின்னா, அப்படி ஒத்து இருந்தாலும் சிவபெருமான் தான் ஐந்து வழிக்குரியவன், உயிர் ஐந்து வழிக்குரியதல்ல. சிவபெருமான் என் குணங்களும் உயிரிடம் பதிந்திருந்தாலும் சிவபெருமான் தான் ஐந்து வழிக்குரியவன். ஏன்னா இந்த ரத குளிகை வந்து அதை தங்கமா செம்ப தங்கமாக்கி தன்பால் அடக்கி இருப்பது போல இறைவனும் அந்த முத்தான்மாவை தன்மயமாக்கிய பிறகும் தன்மயமாக்குதலாம் செய்தும் தன் வியாபகத்துக்குள் அடக்கி இருக்கின்றான். ஆகவே முதல்வன் ஒருவன் தான் ஐந்து வழிக்குரியவன் என்று சொன்னதில் எந்த கருத்து தவறும் இல்லை. முத்தியில ஆன்மா சிவத்துக்கு சமம் என்றும் சொல்லிவிட்டு ஆனாலும் சிவன் தான் இந்து வழியில்புரியவன் என்று சொன்னதிலையும் தவறில்லை. என்ன அற்புதமா சொல்றாங்க பாருங்க. அதான், அதனால அப்பனைந்த உப்பு போல் அணைந்து ஒப்ப செய்தமை பற்றி உம்பர் பிரான் ஒருவனே உற்பத்தியாதிகளுக்கு உரியனாதற்கு இழுக்கில்லை. உம்பர் பிரான் ஒருவன் தான் உற்பத்தியாதிக்கு உரியவன் அப்படி சொன்னதில் இழுக்கில்லை. சரி, உயிர் சிவானுபவம் ஒன்றிற்கே உரித்துன்னு சொன்னீங்களே, இப்போ உயிர் அறிவிறந்து நிற்கின்றதே, அப்போ அது எப்படி அனுபவிக்கும் அப்படின்னாங்க. ஏன் அனுபவிக்காது? அறிவிறந்த நிலையில தான் அந்த சிவானந்தத்தை அனுபவிக்க முடியுமையா? எப்படி சொன்னா, சிவானுபவம் எப்படிப்பட்டது தெரியுமா? முத்தினில சிவபெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அனுபவிச்சவர் ஆசிரியர், உரையாசிரியரும் தான். அதனால அவரால் பாட முடியுது, இவரால் அதுக்கு உரை சொல்ல முடியுது. ஆமாம், மெய்கண்ட சந்தானம், திருவாவடுதுறை ஆதீனம் ரெண்டும் தான் இருக்கு. ஆசிரியர் மெய்கண்ட சந்தானம், அந்த சந்தானத்தில் வந்த திருவாவடுதுறை ஆதீனம் உரையாசிரியர். அதனால சொல்றார், முத்தினில சிவபெருமான் எப்படி இருப்பாராம், கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்து இருப்பன் அந்த முத்தையினில் கலந்தேன்னாரு. கலந்தேங்கிறத முன்னால் வச்சுக்கோங்க. கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை, கண்டுங்கிறது கற்கண்டு, கனியமுதை கண்டை கட்டியை கலந்தே ஒத்து அமலன் அந்த முத்தையினில் இருப்பன். அமலன்கிறத இங்கே சொல்லணும். அமலன் ஆகிய பெருமான் இந்த எதுலாம் அப்படின்னு சொன்னா, கருப்பஞ்சாறு தேன் பால் கனி கற்கண்டு சர்க்கரை இந்த முதலிய சுவையான பொருள்கள் எல்லாம் ஒன்றாக கலந்த வழி ஒரு சுவை உண்டாகுமே, அந்த சுவை வந்து இது கரும்பு சாற்றின் சுவை, பாலின் சுவை, கனியின் சுவை, கற்கண்டின் சுவைன்னு பிரித்தறிய முடியாது. ஏன்னா அந்த சுவை பதார்த்தங்கள்லாம் ஒன்றாக கலந்ததுனால உருவான சுவை, அதுல எல்லா சுவையுமே கலந்திருக்கும், இன்ன சுவைன்னு பிரித்தறிய முடியாது. அது மாதிரி இறைவன் தருகின்ற ஆனந்தத்தையும் உலக அனுபவம் மாதிரி சுட்டி அறிய முடியாது, அறிவிறந்துதான் அறிய முடியும். ஆகையினாலே தான் என்ற அந்த உணர்வையும் விட்டால்தான் அந்த இன்பத்தை அறிய முடியும். அதான் அறிவிறந்து அறிதல். அறிவுங்கிறது இங்க தன்முனைப்பு தான். ஆமா, அந்த தன்முனைப்புக்கும் அதீதமாக அந்த சிவஞானத்திலேயே அழிந்து இருக்கணும் அந்த அறிவு. ஆகவே அது சொன்னார், கற்கண்டு சர்க்கரை முதலிய சுவை பொருள் எல்லாம் ஒன்றாக கலந்த வழி உள்ளதாகிய சுவை இவ்வியல்பிற்று, அந்த சுவை இவ்வியல்பிற்று என பிரித்து அறிய வாராமை போல இறைவனும் பரமுத்தியில் உயிரின்கண் அஞ்ஞனம் கலந்த வழி இவ்வியல்பிற்று என பிரித்தறிய வாராத ஆனந்த சொரூபவாய் நிற்பன். ஆகலான் அறிவிறந்து நிற்றல் பற்றி உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கும் உரித்தாதற்கு இழுக்கில்லை என்க. ஏன்னா அறிவிறந்து நிற்கும் போது அது எப்படியா அனுபவிக்கும்? நீங்க அந்த உயிர் சிவானுபவம் ஒன்றுக்கு உறுத்தினீங்களே, ஆனா அறிவிறந்து நிற்குங்களை எப்படி அனுபவிக்கும் அதை சொல்லுங்க. நான் பிரித்தறிய வாராத ஒரு சுவை போல இன்ன ஆனந்தம்னு பிரித்தறிய முடியாத ஒரு ஆனந்தம் யாது? அதனால அதை அறிவிறந்து தான் அனுபவிக்க முடியும். ஆகவே அறிவிறந்து நிற்றல் பற்றி, அறிவிறந்து நிற்றல் பற்றி உயிர் சிவானுபவம் ஒன்றுக்கு தான் உரியதுன்னு சொன்னதுல எந்த இழுக்கும் இல்லைன்னு, அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அற்புதம் அற்புதம்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு பாடல், அதோட உரை. இந்த உரையினுடைய பெருமையெல்லாம் அந்த பாடலுக்கு தானே சேரும். ஏன்னா அந்த பாடலுடைய விளக்கம் தான் இது. ஆனா பாருங்க, இப்படி சொன்னதுனால எங்களுடைய இந்த கருத்துக்கு இழுக்கு வரல, அப்படி சொன்னதுனால இந்த கருத்துக்கு இழுக்கு வரலன்னு இப்படி எடுத்து எடுத்து சொல்வதெல்லாம் பாடல வெளிப்படையா இல்லை. அவையெல்லாம் வந்து குறிப்பாக உணர்ந்து சொல்லப்படுபவை. அப்போ இந்த குறிப்புகள்லாம் பாடல்ல இருப்பது பாடலுக்கு மிகவும் பெருமை. அந்த குறிப்புகளை எடுத்து காட்டுதல் உரையாசிரியருடைய திறனால் நமக்கு கிடைத்தது, அல்லது நாம உணர முடியாதது. உரையாசிரியர் எவ்வளவு ஆழ்ந்த சித்தாந்த உணர்வினராக இருந்தால், படிப்பு மட்டுமல்ல, எவ்வளவு ஆழ்ந்த சித்தாந்த உணர்வு, சித்தாந்த அனுபவம் கொண்டவராக இருந்தால் இப்படியெல்லாம் எடுத்தெடுத்து சொல்ல முடியும் என்று கற்பவர்கள் பாடஞ்சொல்பவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வித்வான்களும் மாணாக்கர்களும் அதை எண்ணி பார்க்க வேண்டும். எப்பேற்பட்டவர்கள் சிவஞான சுவாமிகள். சந்தானாச்சாரியருடைய திருவுள்ளத்தை அப்படியே அவர்கள் உணர்ந்து உரை சொல்கின்றார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக என்று கூறிக்கொண்டு இதற்கு சுவாமிகளுடைய பொழிப்புரையும் விசேட உரையும், இப்போ குருமூர்த்தியுடைய பத உரையை தழுவி பொருளை பார்த்தோம், சுவாமியுடைய பொழிப்புரையும் விசேட உரையும் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த சாத்திர சிந்தனைக்கு குருவர் பாலித்த சீர் வளர்ச்சியில் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் பல்காலம் பரவி போற்றிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.